إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون
சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹூன்கள், அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி, அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்குவா எனும் இறையச்சத்தை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வருடம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி தர்கா டவுன் போன்ற பகுதிகளில் நடந்த நிகழ்வுகள் யாருக்கோ எவருக்கோ எங்கோ நடந்து முடிந்துவிட்ட விடயங்கள் என்ற சில நிகழ்வுகள் அல்ல. மாறாக இந்த முழு நாட்டு இஸ்லாமிய சமூகத்துடைய கண்கள் திறப்பட வேண்டிய, இந்த நாட்டினுடைய முழு இஸ்லாமிய சமூகமும் பாடங்கள் படிக்க வேண்டிய சில நிகழ்வுகள், இந்த நாட்டு மக்களுடைய இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாற வேண்டிய சில நிகழ்வுகள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் படிப்பினை கண்களை திறவுங்கள் என்று எம்மை அடிக்கடி படிப்பினை பெறச் சொல்கிறது. சம்பவங்கள், சரித்திரங்கள், நடந்த நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் குர்ஆன் சரித்திரமாக சம்பவங்களாக நிகழ்வுகளாக எடுத்துச் சொல்வது கதை சொல்வதற்காக அல்ல, காலத்தை நேரத்தை போக்குவதற்காக அல்ல, ஏதோ கதைகளை கதைத்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக சிறு பிள்ளைகளுக்கு கதை சொல்வது போன்று அல்ல. அல் குர்ஆன் நபிமார்களுடைய வரலாறுகள், முன் சென்ற சமூகத்துடைய நிகழ்வுகளை சொல்லிவிட்டு அந்த இடங்களை எடுத்து பாருங்கள். அல் குர்ஆன் எதனை நோக்குகின்றது என்றால், அதிலிருந்து மற்றவர்கள் பாடம் படிக்க வேண்டும். ஃஅதபிரு யாவுலில் அபசார் ஃஅதபிரு யாவுலில் அல்பாப் இன்ன ஃபீ ذلك லஇபரத்தன் லியுலில் அல்பாப் இன்ன ஃபீ ذلك லஆயா இன்ன ஃபீ ذلك லஆயாத். நிச்சயமாக அதிலே பல பாடங்கள் உண்டு, பல படிப்பினைகள் உண்டு, படிப்பினை பெறுங்கள் என்று குர்ஆன் எம்மை தூண்டுகிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த வகையில் இந்த நாட்டு முஸ்லீம்கள் எம்மிடத்திலே வரவேண்டிய முதலாவது ஒரு மாற்றம், அந்த நிகழ்விலிருந்து நானும் நீங்களும் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வாலிபரும் படிக்க வேண்டிய பாடம், எம்முடைய உறவு அல்லாஹ்வோடு சீராக வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவோடு உள்ள உறவு சீர்கட்டு போகும் போது எம்முடைய பாதுகாப்புக்காக எம்முடைய நலவுக்காக படைக்கப்பட்ட காற்று எமது எதிரியாக மாறும், தண்ணீர் எமது விரோதியாக மாறும், காற்றும் தண்ணீரும் எம்மை அச்சுறுத்தும் என்பது மாத்திரமல்ல, நண்பர்களாக இருப்பவர்கள் எல்லாம் விரோதிகளாக எதிரிகளாக துவேஷகாரர்களாக மாறுவார்கள். எனவே நிலைமை சீராகுவதோ சீர்கடுவதோ எமக்கும் எம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கும் இடையில் உள்ள உறவு சீராக இருப்பது சீர்கட்டு போவதை மையமாக வைத்துதான். அவனால் தான், இவனால் தான், அவர்களால் தான், இவர்களால் தான் என்பதெல்லாம் அல்ல உண்மையான யதார்த்தம். பிரச்சனைக்கு காரணம் எம்முடைய உறவு அல்லாஹ்வோடு சீர்கட்டு போயிருப்பது. பிரச்சனைக்கான ஒரே தீர்வு அல்லாஹுவோடு எம்முடைய உறவை சீராக்குவது. அல்லாஹுவோடு அச்சமுள்ளவர்களாக, அல்லாஹ்வை பயப்படுகின்ற ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் பயப்படுவதற்கு யாரும் இல்லை, எவரும் இல்லை, எதுவும் இல்லை. இறை விசுவாசிகள் ஈமானுடையவர்கள் பயப்படுவதற்கு யாரும் இல்லை, எவரும் இல்லை, எதுவும் இல்லை. எப்போது பயப்பட வேண்டிய அல்லாஹுவை பயப்படுபவர்களாக நாம் இருந்தால், நாம் உலகத்திலே யாருக்கு பயப்படுவதற்கு என்ன இருக்குகின்றது சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள், எதை பயப்படுவோம்? காற்றுக்கு பயந்து வாழுவோமா? பயம் என்ற தன்மையை எங்கே உபயோகிப்போம்? எதை பயப்படுவதற்காக எனக்கும் உங்களுக்கும் பயம் என்ற தன்மை தரப்பட்டிருக்கிறது? காற்றுக்கு பயந்து வாழ்வோமா, அல்லது தண்ணீருக்கு பயப்படுவோமா, ஜின்களுக்கு பயப்படுவோமா? யாருக்கு பயப்படுவது? யாருமே இல்லை, எதுவுமே கிடையாது. பயப்பட வேண்டிய ஒன்று ஒருவன், வானங்களை பூமியை படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீன், ஜப்பார், கஹார், வஹாப், ரஸாக், தவாப், துல் குவ்வத்தில் மதீன், துல் ஜலாலி வல் இக்ராம், அகிலங்களை படைத்தாளுகின்ற தனித்தவனாக தனித்தவனாகிய ஏகநாயகன் ரப்புல் ஆலமீன், அவன் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறான். பிகத்ரி கௌஃபிக லில்லாஹி யகாஃபுக்கல் கல்கு, நீங்கள் எந்த அளவு அல்லாஹ்வை பயப்படுகின்றீர்களோ அந்த அளவு படைப்பினங்கள் உங்களை பயப்படும், உங்களை நேசிக்கும், உங்களுக்கு வழிபடும், உங்களுக்கு மரியாதை தரும். அல்லாஹ்வை பயப்பட தவறும் போது இந்த பயம் என்ற தன்மை எங்காவது உபயோகமாக வேண்டும் அல்லவா? யாருக்காவது, எவருக்காவது, எதுக்காவது பயந்து கொண்டு வாழ வேண்டியதுதான். அல்லாஹ்வின் சுன்னா, உலக நடைமுறை விதி, தன்னை பயப்படுகின்றவர்களை எந்த காலத்திலும் அல்லாஹு தஆலா யாருக்கும் எவருக்கும் பயப்பட விட்டது கிடையாது. அல்லாஹு தஆலாவுடைய ரோஷத்தின் நின்றும் உள்ளது சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய ரோஷத்தின் நின்றும் உள்ளது. தன்னை பயப்படுகின்றவர்களை யாரும் பயமுறுத்த முடியாது. அவர்களை எதுக்கும் யாருக்கும் பயப்பட அவன் விடமாட்டான். சாதாரண ஒரு அதிகாரி, அவனுடைய மகன் யாருக்கோ எவனுக்கோ பயப்படுகிறான் என்றால் அவனுக்கு ரோஷம் வருகிறது, கோபம் வருகிறது. நீ யாருடைய மகன்? நீ எதற்காக அவனுக்கு பயப்பட வேண்டும்? உன் அப்பன் யாரு? உன் தகப்பன் யாரு என்று ரோஷத்துடன் அவன் கேட்பதை நாம் அவதானிக்கிறோம். சாதாரண ஒரு மனிதனுக்கு இப்படி உறவு என்றால், தன்னுடைய மகன் மகனாக இருந்தால், அவன் யாருக்கும் பயப்படுவதை அவன் விரும்ப மாட்டான். அவனுடைய முழு அதிகாரத்தையும் சக்தியையும் பயன்படுத்தி மகனை அச்சமற்றவனாக பாதுகாப்புடையவனாக, எங்கே பயம், யாரால் பயம் சொல்லு என்று அவனை அச்சமற்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவது ஒரு தகப்பனுடைய பொறுப்பு. ஆனால் மகன் மகனாக இல்லை, தகப்பனுடைய அன்புக்குள்ளவனாக இல்லை, தகப்பனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இல்லை, எவ்வளவு சொல்லியும் யார் யார் மூலமோ சொல்ல வைத்தும் அவன் தன் இஷ்டப்படி தகப்பனுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக நடப்பவனாக இருந்தால் அதே தகப்பன் போகட்டும், எங்காவது போய் முட்டி மோதி எவனிடமாவது அடிபட்டு வரட்டும், எவனிடமாவது பாடம் படிக்கட்டும், திரும்பி என்னிடம்தான் வருவான் வரட்டும், அப்படியாவது திருந்தட்டும் இவன் விடுந்தடானை என்று பெத்த தகப்பனே எங்காவது எவனிடமாவது அடிபட்டு பாடம் படித்து திரும்பி என்னிடத்தில் வர வேண்டும் என்று விட்டுவிடுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய உறவு அறுபட்டு அல்லாஹ்வை அஞ்சாத சமூகமாக மாறும்போது இந்த நிலை எமக்கு உருவாகிவிடக் கூடாது. எனவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையச்சம் அல்லாஹ்வுடைய பயம் ஒவ்வொரு குத்துபாவிலும் யார் ஹதீபாக இருந்தாலும் சரி, என்ன தலைப்பில் என்ன மொழியில் எந்த வாரத்தில் யாரு ஹுத்துபா செய்தாலும் சரி, எல்லோருமே ஒட்டுமொத்தமாக தவறவிடாத மறக்காத ஒரு மெசேஜ், ஒரு தகவல், ஒரு செய்தி எங்களுக்கு சொல்கிறார்கள். அது என்ன? தக்குவாவுடைய வசியத், அல்லாஹுவை உள்ளால் உள்ளபடி பயந்து கொள்ளுங்கள். இறையச்சத்தை பற்றி முதலாவது தனக்கும் பிறகு எமக்கும் வசியத்து செய்வதை தவறு விடுவதே கிடையாது. ஏன்? தக்குவா இறையச்சம் இல்லை என்றிருந்தால் எமது மார்க்கம் போலியாக மாறிவிடும், வெளி நடிப்பாக மாறிவிடும், நாடகம் நடிப்பதாக ஆகிவிடும். கணவனுக்கு தெரியாமல் மனைவி தவறு செய்வாள், மனைவியை ஏமாற்றி கணவன் தவறு செய்வார், பெற்றோர்கள் இருவரையும் ஏமாற்றி பிள்ளைகள் தவறு செய்வார்கள், பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர்கள், முதலாளிக்கு தெரியாமல் தொழிலாளி, தொழிலாளிக்கு தெரியாமல் முதலாளி, ஆசிரியருக்கு தெரியாமல் மாணவர்கள், மாணவர்களுக்கு தெரியாமல் ஆசிரியர்கள். ஆக மொத்தத்தில் தப்பும் தவறும் குற்றங்களும் பாவங்களும் நடக்கும். தேவை இவருக்கு தெரிந்துவிடக்கூடாது, இவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதுதான். அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் அது பிரச்சனை இல்லை, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானே அது பிரச்சனை இல்லை. பாவம் செய்வதற்கு யாராவது ஊரார்கள் அறிந்தவர்கள் இருக்கிறார்களா என்றுதான் பார்ப்பார்கள். இல்லையா, அறிமுகம் இல்லாத இடத்திலா துணிந்து பாவத்திலே இறங்குவார்கள். அல்லாஹ் இருக்கிறானே, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானே, அது அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. இறையச்சம் அல்லாஹ்வுடைய பயம் தக்குவா. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய சமூகத்துக்கும் அல்லாஹ் தாலா அந்த செல்வத்தை நசீபாக்க வேண்டும். அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் எமது சீர்திருத்தம் என்ற வகையில் முதல் அம்சம், இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் 100% தொழுகையாளிகளாக மாற வேண்டும். எந்த ஊரிலும் எந்த குடும்பத்திலும் எந்த வீட்டிலும் எந்த கடையிலும் எந்த ஒரு நபரும் ஆணோ பெண்ணோ தொழுகை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் இதை மனதில் எடுக்க வேண்டும். தொழுகையை பேணுதலாக கருசனையோடு நிறைவேற்றுகின்ற சமூகமாக நாம் மாற வேண்டும். தொழுகையை விட வைத்தால் ஷைத்தான் அவரை எங்கும் கொண்டு செல்வான். தொழுகையை விட்ட ஒரு முஸ்லிமை ஷைத்தான் எப்படிப்பட்ட பாவத்திலும் ஈடுபடுத்துவது அவனுக்கு இலகுவாகிவிடும். ஆனால் தொழுகையோடு ஒரு வாலிபன் இருக்கும் காலமெல்லாம் அவன் பாவத்தில் தொடர முடியாது. பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். அவனுக்கு தௌபாவுடைய உணர்வு உண்டாகும், அச்சம் உண்டாகும். இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவல் முன்கர். குர்ஆனுடைய வாதா நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களிலிருந்து தடுத்து நிறுத்தும், தொழுகையாளியை பாதுகாக்கும். ஒன்றில் பாவத்தை விடுவான் அல்லது அவன் தொழுகையை விட்டு விடுவான். தொழுது கொண்டிருக்கின்ற ஒருவன் பாவத்தில் நிலைத்திருக்க முடியாது. குர்ஆனுடைய தகவலுக்கு அது மாற்றும். தொழுகை தொழுகையாக இருந்தால், தொழுகை முறையாக இருந்தால், அவனுடைய கல்விலே உருக்கம், கண்களில் அழுகை, கண்ணீர், இரையச்சம், இதன் அறிகுறிகள் தென்படும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் அம்சம், நாம் இந்த நாட்டிலே உள்ள எல்லோரும் நூற்றுக்கு நூறு வீதம் தொழுகையாளிகளாக நீங்கள் ஒவ்வொருவரும், இந்த தகவல் முழு நாட்டுக்கும் போகுகின்றது. ஒவ்வொரு நிர்வாகமும், ஒவ்வொரு அமைப்புகளும், ஒவ்வொரு குடும்பஸ்தர்களும், குடும்ப தலைவர்களும் இதை கருத்து கெடுங்கள். என்னுடைய எனக்கு கீழே வேலை செய்பவர்களில், என்னுடைய நண்பர்களில், எனது உறவினர்களில், எனது அண்டை வீட்டார்களில் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு ஆளும் தொழுகை இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற கவலை, என்ற அக்கறை, என்ற ஏக்கம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். இரண்டாவது, பாவங்களை நாம் விட வேண்டும். தனிப்பட்ட ரீதியில் கூட்டாக பாவங்களை இல்லாமலாக்க, ஒழிக்க நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். நிர்வாக ரீதியாக, அமைப்புகள் ரீதியாக, குடும்ப தலைவர்கள் என்ற அடிப்படையில் ஊர்களில் எங்கெங்க எந்தெந்த இடங்களில் பாவங்கள், குடிபோதைகளோ அல்லது போதைப் பொருள் விற்பனைகளோ அல்லது தவறான பாவகரமான நடவடிக்கைகள், செயல்பாடுகள் இருந்தால் அவற்றை இனம் கண்டு, அவற்றை சரியாக புரிந்து, பொறுப்பாக, அன்பாக, பண்பாக அவற்றை அணுகி, அதோடு சம்பந்தப்பட்டவர்களை அணுகி அவற்றை ஒழிக்க, இல்லாமல் ஆக்க, பண்பாடு ரீதியான அன்பான நடவடிக்கைகள் மூலமாக அவற்றை ஒழிக்க நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வகையில் எல்லோரும் நாம் பொறுப்புள்ளவர்கள். தனிப்பட்ட ரீதியில் நாம் ஒவ்வொருவரும் இரையச்சமுடையவர்களாக மாறுவதுடன், நூற்றுக்கு நூறு வீதம் இந்த நாட்டிலே தொழுகையாளிகளை உருவாக்குவதுடன், பாவங்களை இல்லாமலாக்கி ஒழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். சில பாவங்கள் எல்லோருடைய அழிவுக்கும் காரணமாகும் என்று குர்ஆன் சொல்கிறது. வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன் அல்லதீன வலமூ மின்கும் ஹாஸா. இந்த பாவங்கள் பாவம் செய்பவர்களுக்கு மட்டும் அழிவை கொண்டு வராதோ, பாவம் செய்யாத எல்லோர்களையும் சேர்த்து அழிக்குமோ, அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வட்டி, ஜக்காத்து கொடுக்காமை, அளவை நிறுவை கொடுக்கல் வாங்கலிலே மோசடிகள், நியாயம் நேர்மை இல்லாத நடவடிக்கைகள் சமூகத்தை அழிக்கும், பொருளாதாரத்தை எரிக்கும், சமுதாயத்தை ஒழிக்கும் நாசகரமான பாவங்கள் இவைகள். இன்று வட்டி பரவலாக வெவ்வேறான பெயர்களில் பேரு மாறுவதனால் அதன் யதார்த்தம் மாறிவிடாது. நாய்க்குட்டியை எடுத்து மான்குட்டி என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். மான்குட்டி என்று அதற்கு சொல்வதனால் அது மானாகிவிடுமா? அது நாய் நாய் தான் சகோதரர்களே, வட்டி வட்டி தான். என்ன வேண்டுமானாலும் பெயர்கள் வையுங்கள், என்ன வேண்டுமானாலும் எம்ஐஏ மாற்றிக் கொள்கின்ற பெயர்களை நாம் வைத்துக் கொள்ளலாம். சட்ட ரீதியான முறையில் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இவைகளை படித்து தெரிந்து தெளிவுடன் மார்க்க அறிஞர்களிடம் கேட்டு தெளிவு பெற்று பிரச்சனை சண்டை வந்த பிறகு ஃபத்வா கேட்டு உலமாக்களை நாடுவது அல்ல. நாம் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு முன்பாக இப்படி ஒரு கொடுக்கல் வாங்கல், இதிலே நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், குர்ஆனுடைய சுன்னாவுடைய வழிகாட்டல்கள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து தெளிவோடு எங்களுடைய கொடுக்கல் வாங்கலை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை அடுத்து இரண்டாவது அம்சம், தனிப்பட்ட ரீதியில் நாம் இரையச்சத்தை உண்டாக்குவது, தொழுகையில் பேணுதல் காட்டுவது, பாவங்களை தவிர்ந்து ஒதுங்கி வெறுத்து நடப்பது, இது தனிப்பட்ட ரீதியான எமது திருத்தம். சமூக ரீதியாக ஒற்றுமையான ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும். கலிமா சொன்ன எல்லோரையும் சகோதரன் என்ற உணர்வோடு பார்க்க வேண்டும். கலிமா சொன்ன எல்லோரையும் மதிக்க பழக வேண்டும். கலிமா சொன்ன எல்லோருக்கும் சலாம் சொல்வது, எல்லோரையும் அரவணைப்பது, எல்லோரோடையும் கைகோர்த்து நிற்கின்ற விசாலமான மனப்பான்மை தேவைப்படுகிறது. நானா நீயா, நாங்களா நீங்களா என்று சண்டை போடுகின்ற காலம் அல்ல இது. ஒன்றுபட்டு வாழ நினைத்தால் மாற்று கருத்துடைய சகோதரருக்கும் எங்களுக்கும் இடையில் ஆயிரம் ஆயிரம் விடயங்களில் கருத்தொற்றுமை உண்டு. நானும் ஒரு சகோதரனும் ஒரு விடயத்தில் ஒரு அம்சத்திலே மாறுபடுகிறோம், வித்தியாசமான கருத்துள்ளவர்கள் என்றால் அதை விட்டுவிட்டு நானும் அவரும் ஒன்றுபடுகின்ற கருத்தொற்றுமையுள்ள விஷயங்கள் விடயங்கள் எத்தனை என்று பார்த்தால் ஆயிரம் ஆயிரம் அம்சங்களில் நானும் அவரும் ஒரே கருத்தில் தான் இருக்கிறோம். இருவருக்கும் கருத்தொற்றுமை உண்டு. ஒன்றுபட நினைத்தால் ஆயிரம் காரணம் உண்டு. ஒன்றுபட நினைக்காவிட்டால் சில்லறை பிரச்சனைகள், அடிப்படையற்ற கருத்து வேற்றுமைக்கு இடம்பாடு உள்ள அம்சங்களை எடுத்துக்கொண்டு கடின போக்கு, தீவிர போக்கு, பிடிவாத போக்கு இவைகளை கையாளுவோம் என்றிருந்தால் சமூகத்திலே பிளவுகள், வேற்றுமைகள், விரோதங்கள், குரோதங்கள், மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள், இறுதியில் நியாயம் தேடி ஈமான் இல்லாத சமூகத்திலே எமது சமூகத்தை கொண்டு பாரம் கொடுக்க வேண்டி வரும். கோர்ட்டிலும் போலீசிலும் எங்களுடைய சமூகம் எங்களுக்கு மத்தியில் பிரச்சினை தீர்த்து வையுங்கள், நியாயம் தாருங்கள் என்று அலைகின்ற அவல நிலை உண்டாகும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இதனை பொதுவாக சொல்கிறேன். எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த விதமான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பிடிவாதம், கடின போக்கு, தீவிர போக்கு, இது மார்க்கத்திலே மிகவும் தடை செய்யப்பட்ட ஒரு சுபாவம். கடினம், பிடிவாதம், புகாரியுடைய ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லை யுஷாத்த தீன அஹதுன் இல்லா கலபஹு, தீனிலே கடினத்தை மேற்கொள்கின்ற எவரும் தோர்த்து போகாமல் இருக்க மாட்டார். இல்லா கலபஹு, தீன் அவரை மிகைத்து விடும், அவர் தோத்து விடுவார். தீன் ரொம்ப நிதானமானது. குர்ஆனும் சுன்னாவும் சீராவும் அரவணைக்க கூடியது, இணைக்க கூடியது, மிக விசாலமான தூர நோக்குடையது. இதனை நான் பிடிவாதமாக கடின போக்குடன் தீவிர போக்குடன் நடைமுறைப்படுத்தவோ செயல்படுத்தவோ பிறரிடம் திணிக்கவோ நான் முற்பட்டால் குர்ஆன் சுன்னா சீரா மார்க்கம் தீன் என்ற பெயரிலே பிளவுகளையும் சண்டை சச்சரவுகளையும் தான் நாங்கள் வளர்ப்போம். ஏன்? குர்ஆன் அரவணைக்குகின்ற வேதம், சுன்னாவும் சீராவும் உள்ளங்களை ஒட்டுகின்ற, உள்ளங்களை இணைக்குகின்ற அற்புதமான ஆன்மீக சக்திகள். அந்த மார்க்கத்தின் பேரினால் எப்படி பிளவு வர முடியும் என்று சிந்தித்தால் குர்ஆன் சுன்னாவின் மூலம் பிளவு வரவில்லை, சீராவின் மூலம் பிளவு வரவில்லை. பிளவு பிரச்சினை அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் சீராவையும் நான் அணுகுகின்ற முறை, அதை நான் நடைமுறைப்படுத்துகின்ற விதம், நான் மக்களுக்கு முன்வைக்குகின்ற விதம் கடினம், பிடிவாதம், விட்டு கொடுக்காத மனப்பான்மை, நானும் என்னோடு உள்ளவர்களும் மாத்திரம்தான் சரி, மாற்று கருத்துடைய எல்லோரும் வழிகேடர்கள் என்ற சிந்தனையில் நான் என்ற அமைப்பிலே அதை முன்வைக்க போனால் குர்ஆனையும் சுன்னாவையும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமான முறையிலே நான் நடைமுறைப்படுத்துகிறேன். குர்ஆனையும் சுன்னாவையும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமான முறையில் நான் முன்வைக்குகிறேன். பிரச்சினை குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்ல, நான் அதனை அணுகுகின்ற விதத்திலே முன்வைக்குகின்ற முறையிலே நடைமுறைப்படுத்துகின்ற தன் போக்கிலேதான் பிரச்சினை. குர்ஆனும் சுன்னாவும் ஒரு நாளும் குர்ஆனும் சுன்னாவுக்கு மாற்றமான முறையில் நடைமுறைப்படுத்த முடியாது. அன்பு, பண்பு, நிதானம், அரவணைப்பு, விட்டு கொடுப்பு, தாழ்ந்து போவது, பணிந்து போவது, பண்பாடுகள், குற்றம் செய்பவரையும் அன்பாக பண்பாக அணுகுகின்ற அணுகுமுறை தேவைப்படுகிறது. கடினப்போக்கு தீவிரப்போக்கு சமூகத்தில் மாத்திரம் அல்ல, அது உள்ளவர்களால் குடும்பத்திலும் பிரச்சனை, தொழிலிலும் பிரச்சனை. அன்பான மனைவியோடு கூட அவருக்கு அந்த பிடிவாத போக்கு, கடின போக்கு, தீவிர போக்குடன் அன்பாக வாழ முடியாது. எனவே குர்ஆன் சுன்னா எங்களுடைய சுபாவத்திலே நளினத்தை விரும்புகிறது. இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஸ்க வயுஅதி அலர் ரிஸ்கி மாலா யுஅதி அலல் உனுஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொல்கிறார்கள், ஆயிஷாவே, அல்லாஹு தஆலா நளினமானவன், மிருதுவானவன், நளினத்தை மிருதுவை விரும்புகிறான், கடினத்துக்கு கொடுக்காத கொடைகளை எல்லாம் நளினத்துக்கு கொடுக்குகிறான், கடினத்தினால் அடைய முடியாத சாதிக்க முடியாத சாதனைகளை நளினத்தினால் மிருதுவான பண்பாடுகளினால் சாதிக்க முடியும் என்பதை இந்த ஹதீஸ் எமக்கு உணர்த்துகிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே ஒற்றுமை, எல்லோரும் ஒத்துழைத்தால்தான் ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும். எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். எல்லோருக்கும் விசாலமான மனசு தேவை, பரந்த மனப்பான்மை தேவைப்படுகிறது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வஅத்தசிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை பற்றி பிடியுங்கள் என்று சொல்வதற்கு அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்ற சொற்பிரயோகம் என்ன தெரியுமா? ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வின் கயிறு. ஏன் அல்லாஹ்வின் வேதத்தை பற்றி பிடியுங்கள் என்று சொல்லாமல் சூசகமாக கயிறு என்று அல்லாஹ் சொல்வது? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கயிற்றிலே என்ன இருக்குகிறது? கயிறு என்றால் என்ன? தென்னை மட்டையின் நாறுகள் தான் அதில் இருக்கிறது. தென்னை மட்டையின் நாறுகள் மிக பலவீனமானது, எதையும் அதனால் சாதிக்க முடியாது. ஒரு பூனையை கூட கட்டி அடக்கி போட முடியாதது. ஆனால் இந்த பலவீனமான நாறுகள் எல்லாம் இணைந்து பிணைந்து சேர்ந்து ஒன்றுபடும் போது கயிறாக மாறி யானையையும் கட்டி அடக்குகின்ற வலுமையும் சக்தியும் அது பெற்றுவிடுகிறது. என்ன, இந்த கயிற்றில் வேறு ஏதாவது ஒரு பொருள் சேர்க்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, அதே நாறுகள், பலவீனமான சக்தியற்ற அதே நாறுகள் தான். இந்த நாறுகள் இவற்றுக்கு யானையையும் கட்டி அடக்குகின்ற சக்தி எங்கிருந்து வந்தது என்றால் அது நாறுகளின் சக்தி அல்ல, ஒற்றுமைக்கு கிடைத்த சக்தி. அந்த பலவீனமான நாறுகளும் இணைந்து பிணைந்து ஒன்றுபடும் போது அதற்கு கிடைத்த சக்தி அது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தனித்து பிரிந்து வேறுபட்டு இருப்போம் என்றிருந்தால் அல்லாஹ்வின் உதவியை இழந்து விடுவோம் என்று குர்ஆன் சொல்கிறது. வலா தனாஸு ஃபதஃபஷலு வதஹப ரீஹுக்கும், உங்களுடைய தனித்துவமும் உங்களுடைய வலிமையும் சக்தியையும் இழந்து விடுவீர்கள். சண்டை சச்சரவு பிளவு வேற்றுமை விரோதம் குரோதங்களில் ஈடுபடுவீர்களையானால் என்று குர்ஆன் எச்சரிக்கின்றது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறந்த விசாலமான மனப்பான்மை தேவை. எல்லோரையும் அன்பாக பார்க்குகின்ற சஹாபாக்களுடைய காலத்தில் அவர்களுக்கு இருந்த கவலை எப்படி வெளியே உள்ளவர்களை உள்ளே கொண்டு வரலாம் என்பதுதான். ஆனால் இன்று எமக்கு இருக்குகின்ற கவலை உள்ளே உள்ளவர்களை வெளியே தள்ளுவது எப்படி? இவன் காஃபிர், அவன் வழிகேடு, இவன் நரகவாதி என்று உள்ளே உள்ளவர்களை எப்படி வெளியே தள்ளிவிட்டு நானும் என்னோடு உள்ளவர்களும் மாத்திரம் உள்ளே இருந்து கொள்வது என்ற சிந்தனையா என்று சிந்திக்க வேண்டியது இருக்குகின்றது. இல்லை சகோதரர்களே, நான் பொதுவாக சொல்கிறேன், ஒற்றுமை சமூகங்கள், இயக்கங்கள் கடினத்தன்மையை, தீவிர போக்கை, தீவிரமான கடினமான பேச்சுக்களை தவிர்த்து எதை நாங்கள் பேச வேண்டிய காலம் இது? சமூகத்திலே எதை உண்டாக்க வேண்டிய காலம் இது? எனது பேச்சு திறமையினால் நாவன்மையினால் சமூகம் கூறுபடப்படுகிறதா? சமுதாயம் பிளவுபடுத்தப்படுகிறதா? அல்லாஹ் எனக்கு தந்த ஆற்றலை நான் தவறாக பயன்படுத்துகிறேன் என்று அந்த பேச்சாளர்கள் விளங்க வேண்டும். இப்படியான தீவிரமான கடினமான பேச்சாளர்களுக்கு சமூகம் மேடை போட்டு இடம் அளிக்க கூடாது என்று வேண்டிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒற்றுமை இது இரண்டாவது அம்சம். ஒற்றுமை இல்லை என்றிருந்தால் அல்லாஹ்வின் உதவி கிடையாது. விமானம் கண்ட இடங்களில் இறங்காது. அல்லாஹ்வின் உதவி இறங்குகின்ற மைதானம் தளம் ஈமானுடையவர்களுடைய கல்புகளுடைய ஒற்றுமை. எங்கே இணைகிறதோ நிச்சயம் அங்கே அல்லாஹ்வின் உதவி இறங்கும். மூன்றாவது அம்சம், நாம் பாடமாக படிப்பினையாக பெற வேண்டிய மூன்றாவது அம்சம், இந்த நாட்டிலே நாம் லட்சக்கணக்கான பிற மத சகோதரர்களோடு இணைந்து வாழ்கிறோம், ஒன்றரை கலந்து வாழுகிறோம். பிரிக்க முடியாத ஒரு உறவை இயல்பாக அல்ல இந்த நாட்டிலே ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த உறவை நாம் நல்ல விதமாக பயன்படுத்தி பிற மத சகோதரர்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய நல்லெண்ணங்களை வித்தாக விதைக்க எமது பண்பாடுகள், நடவடிக்கைகள், நேர்மையான நியாயமான கொடுக்கல் வாங்கல்கள் இவைகளை பயன்படுத்தி அவர்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய நல்லெண்ணங்களை விதைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் கட்டாயமும் இருக்குகின்றது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனைகள் எங்கும் உருவாகுவது கிடையாது. துவேஷம் தானாக உருவாகுவது இல்லை, உருவாக்கப்படுகின்றது. வரலாறுகள் மூலம் நாம் பாடம் படிக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். அன்பு சகோதரர்களே, இது எனக்கும் உங்களுக்கும் முழு நாட்டுக்கும் நான் எத்தி வைக்குகின்ற சில தகவல்கள். 2002 குஜராத்துடைய கலவரம் இந்திய வரலாற்றினுடைய ஒரு கருப்பு தினம், இந்திய வரலாற்றை கொச்சைப்படுத்துகின்ற அசிங்கப்படுத்துகின்ற நிகழ்வுகள், 3000 மேற்பட்ட இஸ்லாமிய உயிர்கள் பலியானது, கோடிக்கணக்கான சொத்துகள் எரிக்கப்பட்டு இடிக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு நகர்த்தப்பட்டு சூறையாடப்பட்டது. கொஞ்சம் நஞ்சம் அல்ல, கணக்கில் எடுக்க முடியாது. கட்டுப்பாட்டை கணக்கெடுப்பை மீறிய பொருளாதார சேதம், உயிரிழப்பு 3000 மேற்பட்ட உயிர்கள், 5000 வரை என்று தகவல்கள் சொல்கிறது. 1-2 அல்ல, பச்சிளம் குழந்தைகள், பெண்கள். இந்த கலவரத்துக்கு பிறகு லக்னோ, இந்தியாவுடைய லக்னோவில் இருந்த மிகப்பெரிய தற்போதும் ஹயாத்தோடு இருக்குகின்ற ஒரு சமூக சேவகர், ஒரு தாயி ஆலிம், சஜ்ஜாத் நுமானி என்ற ஒரு பேரறிஞர், மன்சூர் நுமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய புகழ்வர் மகன், மிகப்பெரிய பேச்சாளர், உலகளாவிய ரீதியிலான ஒரு தாயி, ஒரு அறிவாளி. இவர்கள் லக்னோவில் இருந்து குஜராத்துக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள். குஜராத்திலே இந்த கலவரத்தை முன்னின்று நடத்திய தாழ்த்தப்பட்ட ஜாதி வம்சத்தினர்கள், தலித் இயக்கத்தினர்கள், அந்த இந்து கலாச்சாரத்திலே அல்லது அந்த நாட்டு கலாச்சாரத்திலே அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். இவர்கள்தான் முன்னின்று இதனை நடாத்தினார்கள். இந்த சஜ்ஜாத் நுமானி அறிஞர் அந்த அமைப்பின் பொறுப்பாளரை, தலைவரை சந்திக்க முயற்சித்தார்கள். அவர் சந்திக்க விரும்பவில்லை. எதற்காக, என்ன நோக்கம் என்பதை அவர் தெரிந்து கொள்ளாதவரையும் முன்வரவில்லை. பல நாட்களுக்கு பிறகு அவர் அனுமதி கொடுத்தார். அவருடைய வீட்டிலே போய் சந்தித்தார்கள். அவர் சொன்னார்கள், நான் சந்திக்க வந்தது வேறொன்றுக்காகவும் அல்ல, என்ன ஒரு குற்றத்துக்காக முஸ்லீம்களை இவ்வாறு நீங்கள் செய்தீர்கள், முஸ்லீம்களுடைய தவறு என்ன, எங்களுடைய தவறு என்ன என்பதை விளங்கி அந்த தவறை மீண்டும் நாங்கள் செய்யாமல் இருப்பதற்கு திருத்திக் கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன், வேற எந்த நோக்கமும் இல்லை. அவர் சொன்னார், உங்களுடைய முகத்திலே நான் ஒரு பிரகாசத்தை பார்க்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்பதை நான் விளங்குகிறேன், உங்களோடு தனியாக நான் கதைக்க வேண்டும் என்று அவர் அறைக்குள்ளே அழைத்து சென்று அவரிடம் சொன்ன தகவல், அவர் சொன்னது, நடந்த கலவரத்தை பற்றி இன்றும் நாங்கள் கை செய்யப்படுகிறோம், எங்களுடைய கரங்களினால் ஓட்டிய அந்த இரத்தத்தை பற்றி இன்னும் கவலைப்படுகிறோம், ஆனால் நடந்ததற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். முஸ்லீம்கள் செல்வ செழிப்புடன் குஜராத் மாநிலத்துக்கு போனவர்களுக்கு தெரியும், குஜராத்திகள் முழு உலகத்திலும் இருக்கிறார்கள், அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மன், ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, எல்லா நாடுகளிலும் குஜராத்திகள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையினால் நல்ல செல்வாக்குடன் இருக்கிறார்கள். எனவே குஜராத்துடைய மாநிலத்திலே முஸ்லீம்கள் பெரும் வியாபாரங்கள், செல்வ செழிப்புடன் மஸ்ஜிதுகள், மதரசாக்கள் மிக கவர்ச்சிகரமான தோற்றத்திலே காட்சி அளிப்பதை நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் சொன்னது, இந்த முஸ்லீம்கள் செல்வ செழிப்புடன் இருக்கிறார்கள், ஆடம்பரமான அவர்களுடைய விழாக்களும் ஃபங்க்ஷன்களும் திருமணங்களும் நடக்குகின்றது, ரமலான் நோன்பு என்று வந்துவிட்டால் மாதம் முழுக்க ஆக்கி சமைத்து சாப்பாடுகள் அவர்கள் பங்கிடுவார்கள், இரவு பகலாக சமையலும் சாப்பிடுவதும் குடிப்பதுமாக எங்களுடைய கண்களுக்கு தென்படும், ஆனால் ஒரு நாள் கூட எங்களுடைய பசியான பசியிலே வாடுகின்ற இந்த குடும்பங்களை இவர்கள் அவதானிக்கவில்லை, மிஞ்சுகின்ற சாப்பாட்டையாவது தந்து எங்களுடைய பசிகளை போர்க்கவில்லை, எங்களுடைய பசிகளிலே கஷ்டங்களிலே இவர்கள் எந்த வகையான அக்கறையும் கரிசனையும் காட்டவில்லை. இதனால் எங்களுக்கு முஸ்லிம்களோடு ஒரு வெறுப்பு, ஒரு வகையான கசப்பு மனப்பான்மை வளர்ந்து வந்தது. இது இப்படி இருக்க சில இயக்கத்தை சார்ந்தவர்கள், சில அமைப்பை சார்ந்தவர்கள் எங்களை சந்தித்து எங்களுக்கு குடிக்க தந்தார்கள், பணங்களை தந்தார்கள், எங்களுடைய அன்பை பெற்றார்கள். பெற்றுக்கொண்டு அவர்கள் சொன்னது, இதற்கு பகரம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், என்ன, ஒரு நாள் வரும், அந்த நாளில் நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம், உங்களுக்கு ஆயுதங்களை தருவோம், இந்த முஸ்லீம்கள் எமது நாட்டிலே இருந்து கொண்டு எமது கஷ்டங்கள் வியர்வைகளை வைத்து இவர்கள் வளர்ந்து கொண்டு இவர்கள் அனுபவிக்குகிறார்கள், இவர்கள் இந்த இவர்களுடைய பொருளாதாரத்தை விழுத்தாத வரைக்கும் எங்களுடைய சமூகம் தலை தூக்காது என்ற விஷமத்தனமான தகவலை எங்களுக்கு தந்தார்கள், குடிக்க தந்தார்கள், பணங்களை தந்தார்கள், சாப்பிட உணவுகள் தந்தார்கள், ஆயுதங்களை தந்தார்கள், செய்யுங்கள் என்று சொன்னார்கள், செய்தோம், அவ்வளவுதான். ஏற்கனவே இருந்த வெறுப்பும் கசப்பும் இவர்களுடைய தூண்டுதலும் பண ஆயுத உதவியும் எங்களை அவ்வாறு செய்ய வைத்துவிட்டது, இல்லையானால் நாங்கள் இன்றும் அதை பற்றி வருத்தப்படுகிறோம் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். சஜ்ஜாத் நோமானி அவர்களுடைய நேரடியாக அவருடைய பேச்சிலிருந்து நான் கேட்ட இந்த தகவலை பாடம் படிப்பதற்காக நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு சஜ்ஜாத் நோமானி அவர்கள் முழு குஜராத்துடைய உலமாக்கள், பள்ளி நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள் ஆயிரக்கணக்கில் பிரதேசங்களுக்கு சென்று ஒன்று கூட்டி அவர்களுக்கு உபதேசங்கள் செய்தார்கள். இவர்கள் சொன்னார்கள், இந்த செய்தியை நான் முழு முஸ்லிம்களுக்கும் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு தான் அங்கிருந்து வந்தார்கள். நாம் இதை திருத்திக் கொள்வோம். முஸ்லிம்களை சமூக சேவைகளிலே ஈடுபடுத்தினார்கள். உங்களுடைய பொருளாதாரத்திலே சின்ன ஒரு பகுதியை இந்த ஏழை சகோதரர்கள், மனிதாபிமான சகோதரர்கள், அவர்களுடைய உணர்வுகளை அடக்க, அவர்களுடைய புண்களை காயங்களை அதற்கு வைத்தியம் செய்ய நீங்கள் இந்த சின்ன ஒரு பகுதியை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி இன்று அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சேவைகள் அந்த நாடுகளிலே நடக்குகிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எமக்கு செல்வ செழிப்பையும் செல்வாக்கையும் தந்திருக்கிறான் என்றால் அதனால் பெருமையும் கர்வமும் மமதையும் கொண்டு வீண்விரயங்கள் ஆடம்பரங்கள் செய்து பிற சகோதரர்களுடைய மனதை புண்படுத்தி உணர்வுகளை பால்படுத்தி இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக அவர்களை வெறுப்புணர்வும் கசப்புணர்வும் உள்ளவர்களாக நாம் மாற்றக்கூடாது. நாம் தாராளம் அனுபவிக்கலாம், மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட விதத்திலே அனுமதிக்கலாம், அனுபவிக்கலாம், பிரயோசனப்படுத்தலாம், ஆனால் அதே நேரத்திலே இந்த முழு நாட்டிலும் உள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகள், அமைப்புகள் ஒன்றுபட்டு தனிப்பட்ட ரீதியாக இல்லாமல் பொருளாதார ரீதியான உதவிகள் செய்து அந்த பிற மத சகோதரர்கள் உங்களுடைய ஊர்களிலே பிற மதங்களுடைய வணக்கஸ்தலங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வருடத்துக்கு 100,000 ரூபாய் எமது ஜும்மா பள்ளியிலே ஒன்று சேர்த்து, அது கிறிஸ்தவர்கள் அதிகமாக உள்ள இடமாக இருந்தால் அவர்களுடைய ஆலயத்துக்கு, இந்துக்கள் இந்து சகோதரர்கள் அதிகமாக இருக்குகின்ற இடமாக இருந்தால் அவர்களுடைய வணக்கஸ்தலத்துக்கு, பௌத்த சகோதரர்கள் அதிகமாக பெரும்பான்மையாக உள்ள இடமாக இருந்தால் அவர்களுடைய வணக்கஸ்தலத்துக்கு சென்று சில அரசியல்வாதிகளையும் உடன் அழைத்துக் கொண்டு, நாங்கள் முஸ்லீம்கள், இந்த ஊரிலே இந்த மக்களோடு ஒன்றரை கலந்து வாழுகிறோம், உங்களுடைய சமூகத்திலே நிறைய பேர்கள் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், விதவைகளாக இருக்கிறார்கள், அனாதைகளாக இருக்கிறார்கள், படிப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள், வீட்டுக்கு கூரை போடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள், வைத்தியத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு உதவி செய்வது எமது கடமை, நாம் அவர்களை உதவ வேண்டும் என்று நாடுகிறோம். ஆனால் யாருக்கு செய்வது, யாருக்கு கொடுப்பது என்று எங்களுக்கு தீர்மானிக்க முடியாது. நீங்கள் தான் அவர்களுடைய தலைவர்கள். எனவே நீங்கள் தீர்மானித்த ஒரு 10 பெயர்களை பொறுக்கி எடுத்து ஆளுக்கு 10,000 வீதம் நீங்கள் கொடுத்து உதவுங்கள். இது பள்ளியால் இஸ்லாமிய சமூகம் சார்பாக நாம் செய்கின்ற உதவி என்று சொல்லி அந்த உதவியை செய்வோம் என்று சொன்னால், அந்த சமூகம், இந்த நாட்டில் உள்ள மக்கள் மிக நன்றி உணர்வுள்ளவர்கள், நன்றி மனப்பான்மை உள்ளவர்கள், நன்றி மறக்காதவர்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது மாதிரி எத்தனையோ முறைகளை நீங்கள் கையாளலாம். ஒவ்வொரு பள்ளியிலும் பிற மத சகோதரர்களுடைய கஷ்டங்களில் பங்கெடுக்க ஒரு பகுதி, ஒரு தொகை பணம் இருக்க வேண்டும். ஒரு மரணம், ஒரு வீட்டிலே மரண நிகழ்வு ஏற்பட்டு விட்டதா, அந்த வீட்டுடைய தேவைகளுக்கு சின்னொரு பகுதியை கொடுக்கலாம். விதவைகளாக அனாதைகளாக கஷ்டப்படுகின்றவர்களுக்கு ஒரு தொகுதி, ஒரு பகுதி கொடுத்து உதவலாம். இப்படி நாம் சின்ன சின்ன வேலை திட்டங்களை செய்வோம் என்றிருந்தால் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும். சகோதரர்களே, இந்த நாட்டிலே உள்ள இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுடைய விடயத்தில் நாம் பெரிதும் குறை செய்து விட்டோம் என்றுதான் நான் உணர்கிறேன். அவர்களுக்கு ஈமானையோ இஸ்லாத்தையோ படைத்த ரப்பையோ சொல்வதில் நாம் குறை செய்து விட்டோம். அவர்களுக்காக துவா செய்கிறோமா, அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கிறோமா? பாதையிலே, ரோட்டிலே, ட்ரெயினிலே, ஆபீஸ்களிலே 1,000 பேர்கள் படைத்தவனை விளங்காமல் வருகிறார்கள், போகிறார்கள். அவர்களுக்காக கவலையோ துவாவோ, பண்பாடு ரீதியான தாவா, நல்ல பண்பாடுகளை வைத்து இஸ்லாமிய தாவா செய்வது எமது எல்லோருடைய கடமை. சகோதரர்களே, இந்த சிறந்த பண்பாடுகளை கட்டி எழுப்புவது எமது பொறுப்பு. மிம்பர்களில், மேடைகளில் பேச்சாளர்கள் வார்த்தை வடிவம் கொடுக்கலாம், எழுத்தாளர்கள் பேனா முனையினால் எழுத்து வடிவம் கொடுக்கலாம்.